الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون فقال الله تبارك وتعالى الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات الطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون قال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لزوجها وأدت حق ربها يقال لها ادخلي الجنة حيث شئت من أبوابها الثمانية أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الحاكم في المستدرك அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம நிம்மதியாக வாழும் இதற்கு மாற்றமான சிந்தனை எந்த மதத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்காது இதுக்கு மாற்றமான சிந்தனை எது நாங்க பிரச்சனையோட வாழுவோம் என்று சொல்லி யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படி விரும்புறதாக இருந்தால் அவர் புத்தியில் கோளாறு உள்ளவராக இருப்பார் ஆணும் பெண்ணும் எல்லாரும் விரும்புறது நாம் உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் எங்கட கவலைகள் எல்லாம் இல்லாமாகும் கடன்கள் போக்கப்படும் எங்களுக்குள்ள நோய்கள் அனைத்தும் இல்லாமலாகும் உடல்ல ஆசியத்துண்டாகும் நாங்கள் சதா நேரமும் மனக்கவலைகள் ஒன்றுமே இல்லாம சந்தோஷமாக வாழும் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்ட உள்ள ஒரு பொதுவான மக்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் முயற்சி செய்கிறாங்கண்டா அந்த முயற்சியும் இதுக்காகத்தான் முயற்சி செய்பவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் முயற்சி செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது முயற்சி செய்பவர்கள் பெரும் கல்விமான்களாக இருக்கட்டும் அல்லது முயற்சி செய்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு அவர்கள் செய்கின்ற தொழில்கள் வித்தியாசமாக பின்பற்றாலும் அவர்கள் அனைவர்களும் நிம்மதியை அடைய வேண்டும் என்றுதான் இந்த முயற்சியை செய்தார். ஆனால் தாய்மார்களின் சகோதரிகளே, நீங்க உங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு பாருங்க. நீங்க வாழக்கூடிய அந்த வீட்டை எடுத்து பாருங்க. உங்களோட வீட்டில, நீங்க வாழக்கூடிய வீட்டில சந்தோஷம் அதிகமா துக்கம் அதிகமா? சந்தோஷம் அதிகமா துக்கம் அதிகமா? நிம்மதியாக இருந்த நேரங்கள் அதிகமா, பிரச்சனைகளை சிந்தித்த நேரம் அதிகமா? ஆரோக்கியத்துடன் எவ்வளவு நாள் கூடுதலாக இருக்க கிடைக்குது? ஆரோக்கியம் அதிகமா, நோய்கள் அதிகமா என்று மொத்தமாக எடுத்து பார்த்தா மனிதன் நிம்மதியாக வாழ்ந்த நாட்கள் குறைவு, சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் குறைவு, பிரச்சனை இல்லாம வாழ்ந்த நேரங்கள் குறைவு. உலகத்தில் எப்படி வாழ்ற, நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்த்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நிம்மதி சமுதருக்கு நிம்மதி சந்தோஷம் வருவதற்கு பதிலாக எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் உண்டாகிக் கொண்டிருக்கு. வாழ்க்கையை மாற்றுவதற்கு வழி என்ன? எங்களோட வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் தீர வழி என்ன? எங்களுக்குள்ள கவலைகளை போக்குறதுக்கு வழி என்ன? அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளுக்கு அந்த வழியை காட்டி கொடுத்திருக்கிறான். ஈமான் இல்லாத காபிர்கள் பல வழிகளிலும் சிந்திக்கலாம். காபிர்கள் நிம்மதி அடைவதற்கு பணத்துக்கு பின்னால் அலையலாம். காபிர்கள் நிம்மதி அடைவதற்காக முழு நேரமும் தொழிலில் ஈடுபடலாம். காபிர்கள் நிம்மதி அடைவதற்காக வட்டியை வாங்கலாம், வட்டிக்காக பணம் கொடுக்கலாம். காபிர்கள் நிம்மதியை வாங்குவதற்காக ஹராமான முறையில் உழைக்கலாம். ஆனால் முஸ்லீம் அப்படி உலகத்தில் வாழ முடியாது. ஏன் காரணம் என்றால், காபிருக்கு இந்த பிரச்சனைகளை சந்தோஷமாக மாற்றக்கூடிய வழிகளை யாரும் காட்டி கொடுக்கல. அவங்கள கவலைகளை சந்தோஷங்களாக மாற்றிக்கொண்ட வழிகள் சொல்லிக் கொடுக்கப்படல. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹுடைய தீன் கடைசியாக அனுப்பப்பட்ட இந்த வேதம் குர்ஆனுடன் அந்த வேதத்துக்கு விளக்கம் கொடுக்க வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. முஸ்லிம்களாகிய உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி என்ன? அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறான், முஸ்லிமான பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். என்ன சொல்லிக் கொடுக்கிறான் தெரியுமா? பணத்தால நீங்க நிம்மதியை எதிர்பார்க்காதீங்க. பணம் அதிகரிப்பதனால் ஒரு நாளும் மனசுல நிம்மதி உண்டாகாது. செல்வங்கள் பெருகுவதனால் ஒரு நாளும் உங்களுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைகள் தீராது. நீங்க லட்சாதிபதி ஆகிறதால உங்களோட நோய்கள் காலமடைஞ்சிடாது. உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் அகன்று நீங்க நிம்மதியாக வாழ வேண்டும் என்றிருந்தால் உங்களுக்குள்ள வழி அல்லாஹ் நீங்க நம்புங்க. அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான், அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. இரண்டாவது சொல்லுகிறார், உங்களோட நாலாம் அமல்களை நாங்கள் சொல்லித் தருகிற பிரகாரம் அமைச்சுக்கோங்க. எங்களோட நபி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாண்டும் உங்களோட வாழ்க்கையை எப்படி கழிக்கணும்னு சொல்லி தந்தாங்க. காலையில எப்படி எழுப்பணும், என்ன ஓதணும், என்ன தொழணும், சுபகுக்கு பின்னால என்ன அமல்களில் ஈடுபடணும், நடுப்பகலில் என்ன அமல் இருக்குது, அருளான தொழுகைகள் எத்தின, அருளுக்கு முன்னால் உள்ள சுண்ணத்துகள் எத்தின, பின்னால் உள்ள சுண்ணத்துகள் எத்தின, மாலை நேரத்தை அடைஞ்சிட்டா என்ன செய்யணும், இரவாகிவிட்டால் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில என்ன செய்யணும், இஷாவுக்கு பிறகு தூங்குகின்ற நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அனைத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அத வாழ்க்கையில பின்பற்றதுக்கு பேரு சாலிஹான அமல். ஆகவே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய ஈமான் சீராக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை முழுமையாக இருக்குது. கொஞ்சம் கூட உள்ளத்தில குறையல்ல. எப்படி நம்பிக்கை இருக்குது? என்னை படைத்தவன் அந்த அல்லாஹ், என்னை வளர்ப்பவன் அந்த அல்லாஹ், என்னை ஆபத்துகளில் பாதுகாப்பவன் அந்த அல்லாஹ்,
எனக்கு சதா நேரமும் ரிசுக்கு தந்து கொண்டிருப்பவன் அந்த அல்லாஹ். எனக்கு நோய் வந்தால் சுகத்தை தருபவன் அல்லாஹ். என்னுடைய பாதுகாவலன் என்னுடைய அல்லாஹ். இந்த நம்பிக்கை உங்க உள்ளத்துல நிறைஞ்சிருக்கிறார் நீங்க ஈமான்தாரி. இரண்டாவது சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அமில சாலிஹா, ஈமானோட சாலிஹா நம்மள செய்யுங்க. மன் அமில சாலிஹா மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஈமான் உள்ள நிலையில ஆணோ அல்லது பெண்ணோ சாலிஹா நம்மள செய்யறாங்க. இவர்களுக்கு ரப்புடைய வாதா என்ன? இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு என்னவென்றால், அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுத்தே ஆகும். இஸ்லாம் அறிவிச்சு, இஸ்லாம் ஏலான் செய்யுது, 1400 வருஷமாக சொல்லுது, நிம்மதியை தருவதற்கு, நிம்மதியை தேடுவதற்குள்ள இடம் தீன் தான். அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஈமான சீராக்குங்க, உள்ளத்தில் உள்ள நம்பிக்கைகளை சீராக்குங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹும் ரசூலும் சொல்றது மாதிரி வாழுங்க. நிம்மதி கிடைக்க வழி ஈமானும் சாலிஹாதம். ஆனால் உலகம் இந்த ரெண்டுலையும் முயற்சிக்க தயார் இல்லை. ஈமான பற்றி சிந்திக்கவங்களே குறவு. முஸ்லீம்களே ஈமான பலப்படுத்துறதுக்கு தயார் இல்லை. முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க, எங்களோட ஈமான் முழுமையாக சீராகி விட்டது, இப்ப ஈமான் தேவை காபிர்களுக்கு தான். இந்த முஸ்லிம்களாகிய நாம், எங்களோட ஈமான் எந்த நாளும் ஒரே நிலையில இருக்காது. சிலருடைய ஈமான் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும், சிலருடைய ஈமான் நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போகும். நல்ல இடங்களுக்கு வந்தால் ஈமான் அதிகரிக்கும், பாவமான இடங்களுக்கு போனால் ஈமான் குறையும். நீங்களோட வாழ்க்கையில எடுத்து பாருங்க. மத்திதுக்கு வந்து ஒரு பயான கேட்கறீங்க, உள்ளத்தில் ஒரு சூடு வருகிறது, கொஞ்ச நாள் இருக்குது, அது வரைக்கும் அல்லாஹ் திருப்திப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதை விட்டுட்டு ஒரு பாவமான மஜ்லிஸ் போங்க, புறம் பேசுற இடம், சங்கீத கருவிகள் இசைக்கப்படுகிற இடம், அந்த இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஆசை அப்படியே கீழ் இறங்கிடும். தனியாவில இன்பமாக வாழணும் என்று மாற்றமான எண்ணங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறது, அவருடைய அந்த வேகத்தை கண்டுகொள்வதற்கு மெஷின் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் பரிசீலனை செய்வதற்காக பல கருவிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். எங்களுடைய ஈமான் தரம் என்ன? எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அல்லாஹர நம்பிக்கை எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அல்லது எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் சொன்னாங்க. ஒரு சஹாபிய பார்த்து, இதா சர்ரத்த ஹஸனதுக் வஸாஅத்த சையஅதுக் ஃஅந்த முஃமின். அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக சொல்லி தந்தாங்க. இது படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, பச்ச பாவர்களுக்கும் விளங்கேனும். படித்தவர்களால மட்டும் விளங்குற விஷயம் அல்ல, அறவே ஒன்றும் தெரியாதவனுக்கு கூட அவன் ஈமான் அளந்து பார்க்கறதுக்கு எளிமையான வழிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிதானான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ஈமான அளக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சா உங்களோட மனசுல சந்தோஷம் வருதான்னு பாருங்க. இங்கே மாஷா அல்லாஹ் 8 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுது, 8 நாளைக்கு கூட சஹஜத்துக்கு எலும்ப கிடைக்குது, உள்ளத்தில் ஒரு சரியான சந்தோஷம் வருகிறது. இவ்வளவு நாளும் கடைசி நேரத்தில் எழுந்து சுபகர பர்வமட்டம்தான் தொழுகிற, இன்னைக்கு தான் எனக்கு சுபகுடைய முந்துகள் சுண்ணங்கள கிடைக்குது, சரியான சந்தோஷம். போன ரமமானுக்கு பின்னால குர்ஆன தேவை இல்லை, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு 10 நாள் ஓத கிடைக்குது, உள்ளத்தில் சரியான ஒரு சந்தோஷம். 100 தஸ்பீஹ் செய்த நாளே ஞாபகம் இல்ல, இன்னைக்கு தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹு தர்தத்து 100 முறை சொல்ல கிடைச்சது, சலவாத்து 100 முறை சொல்ல கிடைச்சது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 100 முறை சொல்ல கிடைச்சது, உள்ளத்துல சரியான சந்தோஷம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லதை செஞ்சதுக்கு பிறகு உள்ளத்துல சந்தோஷம் வருகிறா. ரெண்டாவது பாருங்க, வஸாஅத்த சையாத்து, உங்களோட பாவங்கள் உங்களுக்கு கவலையை உண்டாக்குதா? இன்னைக்கு ஒரு அந்நிய ஆணை பார்த்துட்டு
அல்லது நான் இன்றைக்கு முறை இல்லாம உடுத்து கொண்டு போனதுனால பாதையில் உள்ள 15 பேரு கண்ணான என்ன பார்த்து அவங்க விபச்சாரத்துடைய பாவத்தை அடைஞ்சு கொண்டாங்க. இந்த 15 பேருக்கும் பாவம் வர நான் தானே காரணம். இந்த மனசுல சரியான ஒரு ஆத்திரம் வருது. சும் உதாரணத்துக்கு இருங்க, ஒரு 5 பேர் திடீரென்று ஏதோ ஒரு விஷத்துல அவங்களோட உயிரை பலியாக்கிட்டாங்க. முழு ஊரும் சொல்றாங்க இந்த 5 பேர் மூட் ஆகுறதுக்கு இவர் தான் காரணம். அப்படி சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கவலை வரும், 5 உசுறு பலி போறதுக்கு நான் காரணம். ஆனால் நாலாண்டம் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்களை நரகத்துல தள்ளி கொண்டிருக்கிறாங்க. எப்படி தள்ளி கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட உடைகள் சீர் இல்லாததுனால சில ஆண்களுடைய கண்களை நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரயாணத்தில் 20 பேர் பார்த்தாங்க, 20 பேருடைய கண்ணும் நரகத்துக்கு தகுதியாகும். 20 பேருடைய கண்களும் நரகத்துக்கு தகுதியாகும். நாளைய கியாமத்தில் அவங்க சொல்ல போறாங்க, நீ முறையாக உடுத்து வராததுதான் நாங்க நரகம் போறது காரணம். அவளுக்கு அப்படி பாவம் உண்டு நடந்ததுக்கு பிறகு மனசில் ஒரு கவலை வருகிறா. நன்மை செஞ்ச பிறகு சந்தோஷம், பாவம் செஞ்சதுக்கு பின்னால மனசுல கவலை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க ஈமான்தாரி, உங்களோட ஈமானோட மீட்டர் ஏறி இருக்குது. அந்த உங்களோட ஈமான அளந்து பாருங்க, திடீர்னு மன மாறுது. நன்மை செஞ்சாலும் மனசுல பெரியோரு சந்தோஷம் வருது இல்ல, ஏதோ உனக்கு செஞ்சு பத்துட்டு சுகிடைக்கு தொழுதுபட்டு உள்ளத்தில் ஒரு வித்தியாசமும் இல்ல. பாவம் செஞ்சா கவலையும் வருகிறது இல்ல, அது என்னாலும் செய்யற பாவம் தானே, அது என்ன இருக்குது அப்படி என்று சமாளித்து கொண்டு போறாரு. ரசூலுல்லாஹ் காட்டிட்டாரா உங்களுடைய ஈமான் கீழ் தட்டுக்கிறீங்க. நன்மையால சந்தோஷம், பாவத்தால கவலை, ஈமானுடைய அதிகரிப்பு கடையாளம். ஆக தாய்மார்களே சகோதரிகளே, தீன் நமக்கு சொல்லி இருக்கிற முறைகளை கைவிட்டுட்டு பிரச்சனையில இருக்கிறோமே கவலையில இருக்கிறோமே என்று சொல்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் அது உலகத்தில் உள்ள பெரிய ஒரு ஆச்சரியம். தீன் இல்லாம வாழக்கூடியவங்களோட வீடுகளுக்குள்ள சந்தோஷம் வருகிறதுனா அதுதான் ஆச்சரியப்படணும். அவங்களோட வீட்டுல சந்தோஷம் வர முடியாது. அப்படி பாவம் செய்த ஒருத்தருடைய வீட்டுல சந்தோஷம் இருக்கிறதா, பாவம் செய்யறாங்க அந்த வீட்டுல யாரும் சொல்லுகிறல்ல, அல்லது வாப்ப சொல்லுகிற வீட்டில் உள்ள ஒரு புள்ளக்கும் தொழுகை இல்ல, அல்லது வீட்டில் உள்ள ஆண்கள் சொல்லுகிறாங்க, அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கும் தொழுகை இல்ல, வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுகிறாங்க, வீட்டில் உள்ள ஆண்களுக்கு தொழுகை இல்ல, பாதி பேர் சொல்லுகிறாங்க, பாதி பேருக்கு தொழுகை இல்ல. இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வருகிறதா ஆச்சரியப்படணும். எப்படியும் அதற்கு பிறகும் அவங்களுக்கு தொழில் கிடைக்கிறதா, அதற்கு பிறகும் சாப்பிட உணவு கிடைக்கிறதா, அதற்கு பிறகும் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்கள் கனவடைந்தா அவங்க பயப்படுவனும். அல்லாஹ் மீனுக்கு எரை போடுறது போல எங்களை பிடிக்கிறதுக்கு எரை போடுறான். ஆகவேதான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றான், தீன நீங்க புறக்கணிச்சிட்டு நல்ல வசதியாக மன நிம்மதியாக வாழ நினைக்கிற வானம், புறக்கணிக்கிறாங்களோ எங்களோட சிந்தனையே இல்ல, உலகத்தை கண்டு அதுக்கு பின்னாலே ஓடி ஓடி காலம் போயிட்டு கொண்டிருக்குது. இன்னமுமே கபரில யோசனை வரல, என்னையும் கபரில கொண்டு வைத்து வைப்பாங்களே, இன்னும் யோசனை வரவும் இல்ல, வந்தாலும் அதுக்கு ரெடியாகவும் இல்ல. அல்லாஹ்வோட சிந்தனைகளை புறக்கணிச்சு கொண்டே போறான். அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நிம்மதியாக வாழ விட மாட்டோம், அவங்களுக்கு கிடைக்கும் நெருக்கடியான வாழ்க்கை. அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறான், அல்லாஹ்வோட தீன புறக்கணித்தவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகியே தீரும், சந்தேகம் இல்ல. தீன பின்பற்றினால் அவர்களுக்கு ஹயாத்தம் தொய்வா மனமான வாழ்க்கை கிடைக்கும், தீர புறக்கணிக்கிறவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டாம். அவர் புத்தியுள்ள பெண்மணி முத்தப்பா, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வாரத்தை காரணம் நாங்கள் தீன் இல்லாததுனால், தீனில் செஞ்ச குறைபாடு. நாங்கள் தீனில என்ன குறைபாடு செஞ்சிருக்கிறோம்? பெண்களுடைய பக்கத்தில் சிந்திச்சா தீனில என்ன குறைபாடு செஞ்சிருக்கு? எங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாக என்ன காரணம்? உலகத்திலே கவலைகள் பிரச்சனைகள் இப்படி இருக்குதுண்டா? சந்தோஷமாக தூங்க கிடைச்சதில்லை, சந்தோஷமாக எலும்ப கிடைச்சதில்லை, கவலையோட தூக்கம் கண்விழிச்சொன்னே கவலையோடு எழும்புறோம். வாழ்ற கொஞ்ச காலம் உலகத்தில் இப்படி பிரச்சனைண்டா? இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் கபரில் எங்களை சும்மா விடுமா? இந்த பாவங்கள் நாளை கபரிலிருந்து எழும்பின உடனே நிம்மதியாக எழும்பி போறதுக்குமா? இந்த பாவங்கள் எங்களை அல்லாஹு தஆலா விசாரிக்கும் போது அவனை சந்தோஷமாக போயிட்டு பார்க்க விடுமா? இந்த பாவங்கள் சிராத் இந்த பாலத்துக்கு மேலான சந்தோஷமாக கடந்து போக விடுமா? சிந்திச்சு பாரு. ஆக அன்புக்குரிய தாய்மார்களின் சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதனுக்கு வாழ்றதுக்கு ரெண்டு வகையான வழி முறைகளை வச்சிருக்கிறான். ரெண்டு இருக்குது உலகத்துல வாழ்றதுக்கு, ரெண்டு பிரச்சனை இருக்கு, ரெண்டு முறை இருக்கு. மூணாவது முறை ஒன்று இல்ல, அது முஸ்லீமோ பௌத்தனோ ஹிந்துவோ யாராக இருக்கட்டும், உலகத்துல வாழ ரெண்டே ரெண்டு முறை தான் இருக்கு. மூணாவது முறை ஒன்று இல்ல, அது என்ன முறை? அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ இடத்துல அந்த வாழ்ற முறைகளை சொல்லி காட்டுறாங்க. முதலாவது முறை இருக்குது, மனசுல வாரத்தை எல்லாம் செஞ்சு கொண்டு போற அவருடைய உடம்பு, அவருடைய இஷ்டம், இஷ்டப்படி உலகத்துல வாழ்ற. நீங்க ஹராம் என்று சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், அக்ரூஹ் என்றாலும் கேட்க மாட்டோம். நாங்க நினைச்சா செய்வோம், நினைச்சா விடுவோம். எங்களை விரும்பினால் சொல்லுவோம், விரும்பினால் சொல்ல மாட்டோம். விரும்பினால் நல்ல முறையான ஆடை அணிவோம், விரும்பினால் ஆடை அணிய மாட்டோம். விரும்பினால் ஹலால், விரும்பினால் ஹராம், விரும்பினால் இறங்கி வெளியில போவோம், விரும்பினால் வீட்டுக்குள்ள இருப்போம். இப்படி இஷ்டத்தோடு அவங்களோட இஷ்டப்படி போறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் கட்டுப்பாடு இல்ல, ரசூலுக்கும் கட்டுப்பாடு இல்ல, தான் யாருக்கு கட்டுப்பட வேண்டுமோ அந்த பொறுப்புதாரிகளுக்கும் கட்டுப்பாடு இல்ல, சமுதாயத்தை மதிக்கிற பழக்கமும் இல்ல. இப்படி போற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உலகத்துல. ரொம்ப நிறைய பேர் அப்படி போற காட்சி தெரியுது. அல்லாஹ் முதலாவது வாழ்க்கையாக இதை சொல்றார், யாரும் கட்டுப்படாம குலப்படி பண்றாக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயானம் வராது. அது ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, ஒரு பயானம் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு எது விரும்புதோ அதை செஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் இதை பார்த்துட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இவங்க அப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு துனியாவோட வாழ்க்கையில டேஸ்ட் வச்சிருக்கு நாக்கு நுனியில. இவங்க துனியாவ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டாங்க, நல்லா பள்ளி சம்பாதிச்சா வாழையிலும் நினைச்சிட்டாங்க, நல்ல ஒரு வீடு கட்டினா நிம்மதியாக வாழையிலும் நினைச்சிட்டாங்க, பெரிய தோட்டங்கள் இருந்த அதாவது மரியாதை வந்துடும் நினைச்சிட்டாங்க, பெரிய ஒரு பட்டதாரி ஆகிட்டா மேற்கொண்டு பெரிய மதிப்பு மரியாதையும் வந்துடும் நினைச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், தீனு கட்டுப்படாத தன்மை மனுஷனுக்கு எப்ப வாரன்னா உலகத்தை அவன் நேசிக்க ஆரம்பிச்சான். வாழ்க்கையை விட உலகத்துடைய வாழ்க்கையை அவங்க தெரிவு செஞ்சுட்டான். இதனால் அல்லாஹ் கட்டுப்படாம வாழ்றான். இவங்களோட வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது, இவங்களும் திடீரென்று பெய்த்து மலக்குள் மௌத்த கண்டோடுங்க, இவங்களோட வாழ்க்கை ஒரு இடத்துல நிற்கும். எல்லாருடைய ஆட்டமும் மலக்குள் மோத்து காண்றவருக்கும் தான், உயிரை எடுக்க வருவாரே மலக்குள் மோத்து, அதுவரைதான் எல்லாருடைய ஆட்டமும் எல்லாருடைய பெருமையும் எல்லாருடைய மாந்திரீகமும் எல்லாருடைய கௌரவமும் எல்லாருடைய கண்ணியமும் மலக்குள் மோத்த காண்றவர். அல்லாஹ் சொல்றார், உலகத்தை விட்டு போயிட்டாங்களா இவங்க நேர போய் திறங்குறது ஜஹீம் என்ற நரகத்தில். இஷ்டப்படி வாழுவோ, நீங்க கபரோட போயிட்டு ஒதுங்குற இடம் நரக படுகுழி. நரக படுகுழியில போய் திறந்துவீங்க. உங்களோட மையத்திலே நீங்க ஜனாசாவாக இருக்கும் போதே உங்களோட கபரில பத்திர நெருப்ப நீங்க பார்ப்பீங்க. தான் அவர்கள் போயிட்டு ஒதுங்குற இடம். ஒரு வாழ்க்கை நீங்க ஒவ்வொருத்தரும் வளர்ந்து பாருங்க, நானும் வளர்ந்து பார்க்கணும். நான் அல்லாஹ் சொன்ன இந்த முறையில இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த முடிவு என்ன ஆகும்? இன்னொரு முறை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. அல்லாஹ்வோட பயத்தால வரக்கூடிய வாழ்க்கை. அதாவது வந்து துனியாவோட முஹப்பத்தால வந்தால் வாழ்க்கை. இப்ப வருகிறது படைத்த ரப்புடைய பயம். خَافَ مَقَامَ رَبِّهِ, இந்த ரப்பு என்ன 24 மணி நேரமும் பார்க்கிறான். நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பார்க்கிறான், காலையில போனாலும் பார்க்கிறான், மசூதிக்குள்ள இருந்தாலும் பார்க்கிறான், இருட்டிலும் பார்க்கிறான், வெளிச்சத்திலும் பார்க்கிறான், அறைக்குள்ள பார்க்கிறான், மைதானத்திலும் பார்க்கிறான். இந்த ரப்பு என்ன பார்த்து கொண்டே இருக்கிறான். ரப்பு பார்க்கிறான்னா எவ்வளவு பய உணர்வு கொண்டு வரும். மசூதில எல்லா இடத்திலையும் கமனா போட்டிக்கிறாங்க. உள்ளுக்கு ரூம்ல இருந்து பார்க்கிறாங்கன்னா எவ்வளவு கவனமாக இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 24 மணி நேரமும் அடியாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதால் அந்த பெண்மணிக்கு ஒரு பயம் உண்டாகுது. இந்த ரப்பு என்ன பார்க்கிறான், இந்த எஜமான் என்ன பார்க்கிறான். இப்படி உள்ளத்தில் வரக்கூடிய இந்த அச்சத்தினால், உள்ளத்தில் வரக்கூடிய இந்த பயத்தினால் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் வந்தாலும் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவார். மனசு சொல்லும், நீ விரும்பினா தொழுதுகோ, விரும்பினா தொழாது. இவருடைய உள்ளம் சொல்லும், ஏலாது, அப்படி ஏலாது. என்ன ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், சுபகி 8 மணி தொழுதண்டு. மனசு சொல்லுது, உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ சமையல் வேலையெல்லாம் செய்யணும், அதனால இன்னைக்கு மோறு தேவையில்லை, நாளை சொல்லலாம். இல்ல, இவட பயம் சொல்லுது, இன்றைக்கு நான் அப்படி சமாளித்தாலும் இந்த முகரை பத்தி அல்லாஹ் நாளை மஹ்ஷர்ல கேட்டா எனக்கு என்ன பதில்? மனசு சொல்லுது, அசருக்கு பின்னால கொஞ்சம் ராகத்தா இருப்போம், ஏன் அசரு தொழணும், நாளைக்கு தொழுது கொள்வோம், இந்த குரல் இன்னும் சரியாக சுத்தமாக இல்லை, அப்படியும் மனசு சொல்லும். ஆனால் ஈமான் சொல்லும், இல்ல உனக்கு தொழுக பருது, உனக்கு தொழுக பருது, இந்த அசரு தொழுகைக்கு நாளை கியாமத்தில் நீ எப்படி பதில் சொல்ல போறாய்? மனசு சொல்லும், எல்லாரும் தானே அப்படி உடுத்துக்கொண்டு போறாங்க, நாங்க ஏன் பருதா இல்லாம போனா எங்களுக்கு என்ன குற்றம்? நாங்களும் அடுத்தவர்களை போல அழகாக உடுக்க போக வேண்டியது தானே. இல்ல, ஈமான் சொல்லும், அல்லாஹ்விட பயம் சொல்லும், எல்லாரும் போவாங்க, அவங்க எல்லாருக்கும் கியாமத்துல தண்டனை கொடுத்தா நீனும் அந்த தண்டனையை தாங்குவியா? நீயாவது தப்ப வேண்டும் அல்லவா? அந்த பயம் அப்படியாக உடுத்துக்கொண்டு போறதிலிருந்து தடுக்கும். மனசு சொல்லும், நீ மகரம் இல்லாம மத்தியில ஏறிப்போ, டவுனுக்கு போ, ஊருக்கு வெளியில போ. ஈமான் சொல்லும், ஏன் ரசூலுல்லாஹ் அது ஹராம் என்று சொல்லிட்டாங்க. மஹ்ரமுடைய துணை இல்லாம ஊருக்கு வெளியில பிரயாணம் செய்யறது ஹராம். அல்லாஹ் ஈமான் கொண்ட ஆகிராவது நம்பிக்கையுள்ள பெண்கள் அப்படி போக மாட்டாங்க என்று புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது. நான் எப்படி போகலாம்? நப்சு ஆசையை கொடுக்கும் போது அல்லாஹோட அச்சம் அந்த அந்த ஆசையை கட்டுப்படுத்து. மனசுல வரக்கூடிய ஆசைகளை, அந்த நப்சை இவருடைய அல்லாஹோட அச்சம் கொடுக்கும். இப்ப எல்லாரும் நினைப்பாங்க, துனியாவில மூழ்கி போனவங்க நினைப்பாங்க, இவங்களுக்கு குடிக்க தெரியாது, இவங்களுக்கு பாதையில் இறங்கி போக தெரியாது, இவங்களுக்கு மக்களோட நடக்க தெரியாது, இவங்களுக்கு சொகுசாக வாழ தெரியாது. நாங்க சொல்லணும், இல்ல எங்களுக்கு வாழ தெரியாமல் அல்ல, உங்களை விட அப்பன் நாங்க வாழுவோம், உங்களை விட அழகா எங்களுக்கு கொடுக்க தெரியும், உங்களை விட கூட தூடுற தூரம் போறதுக்கு தைரியம் எங்களுக்கு இருக்குது, உங்களை விட அதிகமான தூரம் எங்களுக்கு தனிமையில பிரயாணம் செய்யலாம். இருந்தாலும் எங்களோட ரப்பட பயத்தால நாங்க போகல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், இப்படிப்பட்ட மனிதர்கள் மௌத்தான உடனே அவங்களுக்குள்ள இடம் சுவர்க்கம் என்று சொல்றாங்க. நிச்சயமாக சுவர்க்கம் தான் இவர்கள் போய் ஒதுங்குகின்ற இடம். பாருங்க, ரெண்டு வாழ்க்கை தான் சொன்னாங்க. ஒன்று இருக்குது உலகத்தர மோகத்தால யாருக்கும் கட்டுப்படாம வாழ்றது, இன்னொன்று அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற அச்சத்தினால் சரியத்துக்கு தீனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க சிந்திங்க, இந்த ரெண்டு வழிகள்ல நான் எந்த வழியில போறேன்? என்னோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நான் அல்லாஹ் சொல்றது மாதிரி வாழ்றனா அல்லது என்னுடைய மனம் சொல்ற பிரகாரம் வாழ்றனா? பரிபாலித்தவனா அல்லது என்னுடைய ரப்பு என் மனதில் வரக்கூடிய ஆசைகளா? இதை நாங்கள் முடிவு செய்யும். அச்சம் இருந்தால் எந்த ஒரு பெண்ணும் அவர் தொழுகைய கலா செய்யவும் மாட்டா, அவங்களோட வீட்டுக்குள் இருக்கிற ஆண்களை தொழாமல் இருக்க உடவும் மாட்டான். நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க எங்களுக்கு தொழில் இல்லாததுதான் வீட்டுல கஷ்டம் உண்டு, எங்களோட கணவனு தொழில் இல்ல, வருமான வழிகள் இல்ல, அதனாலதான் இவ்வளவு கடன், அதனாலதான் வீட்டுக்குள் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நோய்கள், இவ்வளவு மனக்கவலைகள், எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் நினைக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்க திரும்பி பாருங்க, எங்கட வீட்டில் இருக்கிற யார் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறான்? எங்கட வீட்டில் இருக்கிற யார் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறான்? இந்த கெல்லருமே சுமவு தொழுதாங்களா? எல்லா ஆண்களும் தொழுதாங்களா? எல்லா பெண்களும் தொழுதாங்களா? நுகரு தொழுதாங்களா? அசர் தொழுதாங்களா? மகரிபு தொழுதாங்களா? இஷா தொழுதாங்களா? பாருங்க, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் காரணம் என்று சொன்னா, ஒரு தொழுகையை விடுகிறது சாதாரண விஷயம் அல்ல. தொழுகை வந்து கபா செய்யறது லேசான விஷயம் அல்ல. நாம் அதை இலகுவாக நினைத்தாலும் அல்லாஹ் அதனை கோபமாக பார்க்கிறான். தொழுகை என்று விடும்போது அல்லாஹ் கோபிக்கிறான். அல்லாஹ் கோபித்தா எப்படி ரிசுக்கு வரும்? அல்லாஹ் கோபித்தா எப்படி மனசுக்கு நிம்மதி உண்டாகும்? அல்லாஹ் கோபிச்சா அந்த வீடுகளுக்குள் எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவீங்க? அல்லாஹோட கோபம் உண்டாகும் தொழுகை இல்லாதவர்கள் மீது. அதனால தான் சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு தொழுகையை விட்டா அதை கலா செய்யவும் இயலாங்க. உலக நினைக்கிற லேசி குடுத்தீங்கன்னு, கலாவும் இல்லை லேசா போயிடலாம் இல்ல. ஒரு சில அறிஞர்கள் எல்லாரும் அல்ல, கலா தொழுக நிச்சயம் இருக்குது, வலியுறுத்தி சொல்லி இருக்குது. அதெல்லாம் விஷயம் மதுகபுகளுக்கு அப்பால் ஒரு சில அறிஞர்கள் கலா தொழுக இல்லை என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு அல்லாமா இப்னு தைமியா சொல்றார், அவர் சொன்ன கருத்து நீங்க நினைச்ச மாதிரி தொழுகையை ஒடுங்கோண்டல்ல. அவர் என்ன எழுதுறாருண்டா, நீ தொழுகையை விட்டியா அதை கலா செஞ்சு அடைக்கிறதுக்குள்ள ஒரு குற்றம் அல்லது அவ்வளவு லேசான உலகத்தில் அடைச்சிட்டு போயிடலாம். தொழுகையை விடுகிறவருக்கு உலகத்தில் பரிகாரம் இல்ல. அளவெடுத்தா பரிகாரம் இருக்குது, கையை வெட்டலாம். வினா செஞ்சா பரிகாரம் இருக்குது, 100 கசியடி அடிக்கலாம். திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடிச்சு கொல்லலாம். அவதூறு சொன்னவருக்கு 80 கசியடி கொடுக்கலாம். அடுத்த பாவங்களுக்கு பரிகாரம் இருக்குது, ஆனால் தொழுகையை விட்டவருக்கு பரிகாரம் இல்லை. அவருக்கு என்ன பரிகாரம்? ஆகிராவில் நரகத்துக்கு அனுப்புறதுதான் அவருக்குரிய பரிகாரம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகையில நேரம் வந்தும் அதை பத்தி எந்த கவனமும் இல்லாம இருக்கிறாங்களே, அப்படியான தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழுகையில கவனம் எடுக்காதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தெளிவை இல்லாதவர்களை குர்ஆன் பகிக்கிறது. அவங்க பயப்படணும், தூங்க பயப்படணும், சந்தோஷமா இருக்க பயப்படணும், அவர்கள் சாப்பிட பயப்படணும். அல்லாஹ்ட எந்த நேரத்தில் கோபம் வருமோ தெரியாது, எந்த நேரத்தில் அல்லாஹ்ட கோபம் வருமோ தெரியாது. அதனால்தான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தார், ஒரு மனிதன் அசரு தொழுகையை விடுகிறார். ஒரு மனிதனுக்கு அசருடைய தொழுகை விடுபடுது. தாய்மார்களை கவனத்தில் எடுங்க, நேற்று உங்களுடைய எல்லா வீடுகளையும் அசரு தொழுதாங்களா? எந்த பெண்களுக்கு தொழுகை போகுதோ அவங்க எல்லாரும் அசரு தொழுதாங்களா? உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய ஆண்கள், கணவன்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், மகன்மார்கள் எல்லாரும் நேற்று அசரு தொழுதாங்களா? கேளுங்க இந்த ஹதீஸ. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன அழகா சொல்லி காட்டுறாங்க, சுருக்கமா சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு விரிவா சொன்னாதான் அதை விளங்கெடுக்கிறது லேசி. ஒருத்தர் அழகான வீடு வந்து கட்டுறாரு, அழகான வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் ரொம்ப சிரமப்பட்டு வீடு கட்டினாரு. பக்கத்தில் ஒரு கடையும் கட்டுகிறார் அவருக்கு வியாபாரத்துக்காக, அழகான வாகனமும் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார், விருந்துக்காக வந்திருக்கிறார். எப்படி இருக்கும், முழு குடும்பமும் வீட்டில் இருக்கிறாங்க, சந்தோஷமான விருந்து. கணவருடைய பக்கத்தில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, மனைவியுடைய பக்கத்தாலையும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஒரு விருந்துக்காக. இவர் என்ன செய்தார், ஒரு தேவைக்காக பஜாரு போனார். அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹ் பாதுகாக்கணும், திடீரென்று பூமியில் ஏற்பட்ட வித்தியாசம். இவர் பஜாரில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வராரு, வீட்டை காணல. பஜாரில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வராரு, வீட்டை காணல. என்ன காரணம், வீடு அப்படியே விடுங்கி விழுந்து அந்த வீட்டுக்கு அடியிலே அவருடைய முழு குடும்பமும் அடிபட்டிருக்கிறார். மக்கள் வேகமாக வந்து அந்த மக்களுடைய ஜனாதாக்கள் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் தாயுடைய ஜனாதா, இன்னொரு பக்கம் சகோதரிகள ஜனாதா, இன்னொரு பக்கம் பிள்ளைகளோட, இன்னொரு பக்கம் மனைவியோட, ஜனாதாக்களும் தூக்கி தூக்கி வைக்கப்படுது. கட்டடமும் இடிஞ்சி அவருடைய கடையும் இடிஞ்சு விழுந்திருக்குது, அதுக்குள் இருந்த லட்சக்கணக்கான சொத்துகளும் அழிஞ்சிருக்குது, குடும்பமும் போச்சு. இந்த காட்சி அந்த மனிதன் திடீரென்று கண்டா அவன் மனசு என்ன சொல்லும், ஆழமாக சிந்திச்சு பாருங்க. இந்த காட்சி அந்த மனிதன் கண்டால் அவன் மனசு என்ன சொல்லும், வீடும் இடிஞ்சு விழுந்திருக்குது, கடையும் பரபட்சமாகி போயிருக்குது, அந்த குடும்பம் இருந்த அவ்வளவு பேரும் மௌத்தாகி இவர் மட்டும்தான் எஞ்சியிருக்கிறார். இந்த ஹாலாத்தை கண்டா என்ன நினைப்பார் அந்த மனிதனுடைய மனம் சொல்லும், நான் மட்டும் ஏன் மிஞ்சினேன், இவங்களோட சேர்ந்து நானும் மௌத்தா போக போறேன்னு சொல்வார். அவ்வளவு பெரிய விரக்தியும் மன வருத்தமும் அவருக்கு உண்டாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க யாராவது ஒருத்தரு அசரு தொழுகைய கபா செஞ்சா, ஒரு அசரு தொழுகை, ஒரு நாளுடைய ஒரு அசரு தொழுகை நீங்க கபா செஞ்சா இந்த மாதிரி கவலை உண்டாகுமா. எங்களுக்கு சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபாதத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி வகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வமாலுஹு, மன் ஃபாதத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி வகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வமாலுஹு, யாருக்கு அஸருடைய தொழுகை தவறி போகுமோ அவருடைய குடும்பமும் சொத்துக்களும் அழிக்கப்பட்டத போல. அல்லாமா தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கப்படுகிறாங்க, சிலருக்கு அது மாதிரி கவலை உலகத்துல வருமாம், சிலருக்கு அல்லாஹ் அந்த கவலைகளை சேர்த்து வச்சிருக்கிறான் நாளை மறுமையில சாரத்துக்கு. ஒரு அசரு தொழுகையினுடைய ஹாலா இது வந்தால், சுபகு தொழுகையினுடைய நிலைமை என்ன, முகருடைய நிலைமை என்ன, மகரிபுடைய இஷாவுடைய நிலைமை என்ன, ஜும்மா தொழுகையை விடுபவர்கள் கூட இருக்கிறாங்க அவர்களுடைய ஹாலாத் என்ன. இதனால்தான் எல்லா முசீபத்துகளும் பாவங்களால உண்டாகுது, அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கிறதால் உண்டாகுது. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கிற மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை இல்லாதவர்களுடைய வீட்டுக்கு எவ்வளவு பெரிய பஞ்சம் உண்டாகும், அவங்களோட வீடுகளில வருமான வழிகள்ல கட்டுப்பாடு உண்டாகும், அவர்களுடைய வீடுகளில் இருக்கும் நிம்மதிகள் பறிக்கப்படும், அந்த வீடுகள்ல மிருகங்கள் பறவைகள் வளர்க்கப்பட்டால், தொழுகை இல்லாதவருடைய வீட்டுக்கு இருக்கிற முசீபத்தினால் அந்த பறவைகளும் பாதிக்கப்படலாம். காடு வளர்க்கறீங்க, மாடு வளர்க்கறீங்க, பறவைகளாக கோழிய வளர்க்கறீங்க, வேற வேற பறவைகள் வளர்க்கறீங்க, தொழுகை இல்லாத ஒரு முசீபக்காரன் அந்த வீட்டில இருந்தால், தொழுகை இல்லாத ஒரு முசீபத்தை பிடிச்சவர் அந்த வீட்டில இருந்தால், அவளுக்கு இறங்குற சோதனை அந்த மிருகங்கள் பறவைகளை கூட தாக்குது என்று சொன்னாங்க நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதனாலதான் ஹதரத் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு ரெண்டு தொழுக முக்கியமான இடங்கள்ல அப்படி சாறு முன் பின்னாச்சு. அதுவும் மிக முக்கியமான தேவை, வேண்டுமென்று ஜிஹாதுடைய மைதானத்தில் அவர்களுக்கு அந்த பிரச்சனை உண்டாகும். அவ்வளவு கவலைப்பட்டாங்க, பயந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி 3 ஆண்டு யுத்தம் நடந்துச்சு, உஹதுடைய யுத்தம். இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹுடைய தகப்பனாரின் சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. எல்லாரும் அறிஞ்ச வரலாறு. அவர்களுடைய உடல் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு மையத்தை பார்க்க கூட இயலாத அளவுக்கு ரொம்ப மோசமாக சித்திரவதை செஞ்சிருந்தாங்க. அல்லாஹுடைய ரசூல் 3 நாளாக சிரிக்கவே இல்லையா, அந்த அளவுக்கு கேளப்பட்டாங்க ரசூலுல்லா. ஆனால் அந்த ஜனாசாவை கொலை செய்த வஹ்ஷி இப்னு ஹர்ப் அந்த மனிதனுக்கு ரசூலுல்லா பதுவா செய்யல, அழுக்கி போடு நாசமாக்கு பதுவா செய்யல. அவர்களுடைய நெஞ்சை பிளந்த அல்லது வஹ்ஷிக்கு அந்த கண்ட்ரக்ட கொடுத்த ஹிந்து பின்ட் அபீஸ், அதாவது ஹிந்து பின்ட் உத்துபா, மனைவிக்கு பதுவா செய்யவும் இல்லை ரசூலுல்லா. ஆனால் ஹிஜ்ரி 3 கண்ட உஹதுடைய யுத்தம் நடக்குது. சரியா அதிலிருந்து 1 வருஷத்துக்கு பிறகு கந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. மதீனாவை சுத்தி குழிகள் தோண்டி அகலி யுத்தம் நடைபெறுகிறது. அகல் யுத்தம் நடக்கிற நேரம் எதிரிகள் அந்த பக்கத்திலிருந்து கல்லுகளை வீசிக்கொண்டே இருந்தாங்க, அம்புகள் ஈட்டிகளையும் எழுதி கொண்டே இருந்தாங்க. இதனால் அசருடைய தெலுங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தவறி போயிட்டு, தூங்கினதனாலே அல்ல, விளையாடினதனாலே அல்ல, வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்ததனாலே அல்ல, அல்லாஹுடைய பாதையில உயிரை பணையம் வைத்து ஜிஹாது செய்ததனால் அவர்களுக்கு அசரு விட்டாகி அன்று அவர்கள் அசரு தொழுதது மகரிபுக்கு போறது. நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம், அல்லாவுக்காகத்தானே நாங்கள் பேசிக்கிறோம், அல்லாவோட தீன பாதுகாக்கத்தானே நாங்கள் யுத்தகலத்தை வந்திருக்கிறோம், இன்னொரு அசரு விடுபட்டா என்ன, உசிரையே கொடுக்க தயாராகி வந்திருக்கிறோம், எத்தனையோ உடல் உறுப்புகளை இழந்துட்டோம், காயப்பட்டிருக்கிறோம், அவர் அசரு விடுபட்டா என்ன ஆக போகுது. நாங்க சொல்லுவோம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மனசுல ஒரு அசரு தொழுகையை விட்டது எவ்வளவு கவலையை உண்டாக்கி சென்றா, அவங்களோட சாச்சா ஹதரத் ஹம்சா மௌத்தானத்தை விடவும் அவங்களுக்கு அசரு தொழுகை விடுபட்டது கவலையா போச்சு. அவர்களுடைய சாச்சா ஹதரத் ஹம்சா கொல்லப்பட்ட போது அந்த கொலையாளிகளை லானத் செய்யல, பொதுவா செய்யல, ஆனால் அசரு தொழுகை விடுபடுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செய்தார். புகாரி ஷரீஃபில் இருக்கு, சொன்னாங்க வீடுகள் நெருப்பால பட்டட்டும், இவங்களோட கபர்களும் நெருப்பால பட்டட்டும். எதுக்காக? எங்களோட யுத்தம் செஞ்சதுக்காகவல்ல, எங்களை தள்ளி வீசினதுக்காகவல்ல, எங்களை வாழால வெட்டினதுக்காகவல்ல, மதீனாவில் உள்ள மக்களை பயமுறுத்தினதுக்காக அல்ல, எதிரிகள் எங்களை அழிக்க திட்டம் போட்டதற்காக அல்ல. எதுக்காக தெரியுமா? உங்களுக்கு அசரு தொழுகையை தொலை விடாம எங்கட கவனங்களை திருப்பினதுக்காக. ஒரு அசரு தொழுகையினுடைய பெருமதியை உணரணும். நாங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைய முஸ்லிம்களுடைய தொழுகையில பலகீனமாக இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ள தொழக்கூடிய பெண்கள் கூட நாங்கள் தொழுதா போதும் என்றிருக்கிறார். இது கூட ஒரு சுயநலம். நாங்கள் தொழுதோம் அல்ஹம்துலில்லா, அது இருக்கிறோமா? நம்ம நினைக்கிறா நான் தொழுகிறேன் தானே அல்ஹம்துலில்லா போதும், மனைவி நினைக்கிறா நான் தொழுகிறேன் தானே அல்ஹம்துலில்லா போதும். இல்ல, இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் சுயநலமிகள் அல்ல. நாங்கள் செஞ்சிட்டோம் என்று திருப்தியாக இருக்கலாம். இந்த உம்மத் என்ன செய்யணும், நீங்களும் அமல் செய்யுங்க, மற்றவர்களையும் அமலுக்கு தூண்டுங்க. உம்மை என்ன செய்யணும், உள்ளங்களையும் சுபகுத்தொல வைக்கணும், செலுத்தணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், மத்தியிலுக்கு பிடிச்சு அனுப்பணும், லுஹரிக்கு அனுப்பணும், மகரிபுக்கு அனுப்பணும், இஷாவுக்கு அனுப்பணும். மனைவி நாம் சொல்லுதென்று சும்மா இருக்க முடியாது, அவ பிடிச்சு அனுப்பணும். கணவனை போங்க ஃபஜ்ரு சொல்லுங்க, போங்க லுஹரு சொல்லுங்க, போங்க மகரிபு சொல்லுங்க, போங்க இஷா சொல்லுங்க. நீங்க தொழுத நன்மையும் கிடைக்கும், உங்களோட கணவர் நீங்க கொடுத்த தாவத்தினால போயிட்டு தொழுதுட்டாருன்னா அந்த சவாபையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த உம்மத் தாவத்துடைய உம்மத், இந்த உம்மத் பொதுநலவாத சிந்தனை உள்ள உம்மத், இந்த உம்மத் சுயநலவிகளை உருவாக்கும் உம்மத் அல்ல, எல்லாருக்கும் நன்மை பயிற்சி சேரணும் என்று சிந்தனை உள்ள உம்மத் தான் இந்த உம்மத். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகையில விஷயம் உண்டு. இரண்டாவது விஷயத்தை நீங்க பாருங்க, இரண்டாவது விஷயம் பெண்களுடைய ஆடைய ஹாலாத் எப்படி, உடுப்பினுடைய ஹாலாத், அது ரெண்டு விஷயம் சம்பந்தப்படுது. உடுப்பு ஒன்று, பிரயாணம் ஒன்று. பெண்களுடைய உடையும் பிரயாணமும் ஒன்றோடு சம்பந்தமானது. ஏன் காரணம், பெண்களுக்கு முறையாக உடுக்க சொல்லி இருக்கிறது ஆண்களுடைய கண்களை பாதுகாக்க. பெண்கள் முறையாக உடுக்கணுமே உங்களோட மகனம் இல்லாத அந்நிய ஆண்களுடைய கண்களை பாதுகாக்க. உங்களோட அடுத்த முஸ்லீம் ஆண்களுடைய பார்வையை பாதுகாக்கும். ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய கண்களை பாதுகாக்கிறத பருதா. பருதா உங்களுடைய பாதுகாப்புக்கல்ல, பருதா ஆண்களுடைய பார்வையின் பாதுகாப்புக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு என்ன, பெண்களுடைய பாதுகாப்பு தான் அவர்கள் வீட்டுக்கு வெளியில இறங்கி ஊருக்கு வெளியில் ஒரு பிரயாணம் செய்வதாக இருந்தால் மஹ்ரமுடைய துணையோட போற. இது உங்களோட கற்புகளுக்கு பாதுகாப்பு. பருதா போடுறது ஆண்களுடைய பார்வையை பாதுகாக்க, மஹ்ரமுடைய துணையோட போறது உங்களோட கற்புகளை பாதுகாக்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை திறக்கி வச்சிருக்கிறார். சூரத்து நூரில தான் பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. குமரி பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி, திருமணம் முடிச்ச பெண்ணுடைய வாழ்க்கை இருக்குது, எந்த அளவுக்கு என்று சொன்னா குடும்பம் நடத்துகின்ற ஒரு பெண்ணின் வீட்டு அறைகள் எப்பொழுது திறக்கப்படணும், எப்பொழுது மூடப்படணும் என்பதை கூட குர்ஆன் பேசியிருக்கிறது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க சூரத்து நூரை படிச்சு போங்க, அதை பார்த்து ஓதவும் படிங்க, மனனமும் செய்யுங்க, முக்கியமாக அதில் உள்ள சட்டங்களை படிங்க. ஆண்களுக்கு சொல்லுவாங்க, அல்லிமு நிசாக்கும் சூரத்து நூர். ஆண்களே, உங்களோட பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்க. ஒரு பெண்ணுக்கு சூரத்து நூர் தெரிய வேண்டு சொன்னா அவளுக்கு அல்லாவோட தீன் தெரியாண்டு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு சூரத்து நூர் தெரியவா, அவளுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள வழிகாட்டல் அவளுக்கு தெரியாத அர்த்தம். சூரத்து நூருடைய விளக்கத்தை படிக்கணும். அல்லாஹ் சூரத்து நூர்ல என்ன சொல்றான், வகுல்லில் முஃமினாத் யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன. அதையே ஈமான் உள்ள பெண்களுக்கு சொல்லுங்க, ஈமான் உள்ள முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, எல்லா பெண்களுக்கும் அல்ல, யாரும் ஈமான் உள்ள பெண்கள் கலிமா சொன்னவர்கள் அந்த பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட பார்வைகளை தாழ்த்த சொல்லி. பெண்களே, நீங்களும் உங்களுடைய பார்க்கறதுக்கு தகாத ஆண்களை நீங்க பார்க்க முடியாது. எதிர்பாராத விதமாக பார்த்துப்பட்டா உடனே பார்வையை தாழ்த்தணும். எப்படி உங்களை அவர்கள் பார்க்கிறது ஹராமோ, நீங்களும் ஆண்களை பார்க்கிறது ஹராம். வகுல்லில் முஃமினாத் யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன. முஃமினான பெண்களை சொல்லுங்க, அவங்களோட பார்வைகளை தாழ்த்த சொல்லி. இரண்டாவது சொல்லுகிறான், அவர்களுடைய கற்பங்களை பாதுகாக்க சொல்லுங்க. விபச்சாரம் அல்லது அதை சார்ந்த பாவங்களை செய்து சாவி என்ற பட்டத்தை வாங்கிக் கொள்ள வானம், மானத்தை பறிகொடுக்கிற வானம், உங்களோட பரம்பரையை நாசமாக்கிக் கொள்ள வானம், உங்களோட பரம்பரையை சீரழித்துக் கொள்ள வேண்டாம், விபச்சாரத்தை முடிந்து கூட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அப்ப ஒரு பெண் சிந்திக்கலாமே, ஒரு பெண் சிந்திக்கலாமே, நாங்க சில நேரம் வேகமாக நடக்கிற நேரம் எங்களை கை வெளியில தெரியலாம், கால் வெளியில தெரியலாம். உஹதி யுத்தத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹஜ்ரத் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட தாயாரும் அவங்க ரெண்டு பேரும் தான் காயப்பட்டவர்களை தண்ணி கொண்டு வந்து வந்து கொடுத்தாங்க. வேகமாக போற நேரம் அவர்களுடைய கால்கள் தெரிஞ்சது. அல்லாஹ் சொல்றான், பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது, வெளிப்படுத்த மாட்டார்கள். உங்களுடைய அழகை நீங்க வெளிப்படுத்த கூடாது. முகம் ஒரு அழகு, மாலை அணியும் கழுத்து ஒரு அழகு, காற்றணியும் கை ஒரு அழகு, மோதிரம் போடும் விரல்கள் ஒரு அழகு. இந்த அழக நீங்க வெளிப்படுத்த கூடாது. உங்களை அறியாம இயற்கையாக வெளிப்பட்டாலே தவிர இல்லாமா, வேகமாக வேலை செய்யற நேரம், ஓடுற நேரம், வேகமாக நடந்து போற நேரம் உங்களோட உறுப்புகள் தெரியலாம். அதை குற்றமாக்காதீங்க, உடனடியாக மூடிக்கொள்ளலாம். இப்ப ஒரு பெண்ணுக்கு கேள்வி எழுப்பும், அல்லாஹ் எங்களை அழகாகவும் படைச்சிருக்கிறார், அதே நேரம் அதுக்கு மேலான அலங்காரப்படுத்தவும் ஆண்களுக்கு கொடுக்காத அனுமதிகளை தந்திருக்கிறார். ஆண்களுக்கு தங்கம் பாவித்து அலங்காரப்படுத்துறது ஹராம், பெண்களுக்கு தங்கம் பாவித்து அலங்காரப்படுத்துறது ஹலால். ஆண்களுக்கு சில இடங்களில் தான் வெள்ளி பாவிக்கலாம், பெண்களுக்கு வெள்ளியால் ஆபரணம் அணிவது ஹலால். ஆண்களுக்கு மருத்துவத்துக்காக அல்லது சில சில கட்டங்களில் அவர்களுக்கு மருதோண்டி போடுவது ஹலால், பெண்களுக்கு அலங்காரத்துக்காக மருதோண்டி போடுறது ஹலால். ஆண்களுக்கு பட்டுப்படவை ஹராம், நோய்க்காகத்தான் அவர்கள் எடுக்கலாம், பெண்கள் அலங்காரத்துக்கு பட்டுப்படவை எடுக்கலாம். இப்படி எல்லாம் எங்களுக்கு அனுமதி தந்து போட்டு அந்த அழகை எல்லாம் வெளியில காட்டவானம் மூடிக்கோங்க என்று சொன்னா இது நியாயமா? அழகையும் அலங்காரத்துக்குள்ள அனுமதியை கொண்டு வச்சு அதை மூடு மறைச்சிடு காட்டாது என்று சொன்னால் நியாயமா? அல்லாஹ் சொல்றான், அதை நீங்க காட்டுங்க, காட்ட வேண்டாம் என்று சொல்லல, ஆனா எல்லாருக்கும் காட்ட போகாதீங்க. எல்லாருக்கும் காட்ட போனா ஊடு கட்டாதா போகும், குடும்பம் சீரழிஞ்சிடும், விபச்சாரம் பரவும், குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாகும், தாய் தந்தை தெரியாத குழந்தைகள் உருவாகும். இதனால அந்த சந்ததியை பாலடைஞ்சி கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் உருவாகும். உங்களோட அழக நாங்க சொல்றவங்களுக்கு மட்டும் காட்டுங்க சொல்றாங்க. பாடசாலை வாசல்ல இருக்கிறவருக்கல்ல, அழகு காட்டுறது உங்களோட இருக்கக்கூடிய சக மாணவனுக்கு அல்ல, அழக காட்டுங்க உங்களோட கணவனுக்கு, அவருக்கு காட்டுறது ஹலால். அழக காட்டு உங்க வாப்பனுக்கு, அழக காட்டு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, அழக காட்டு உன்னுடைய உடல் உன்னுடைய பிள்ளைகளுக்கு. பெரிய ஒரு பட்டியலை போட்டுக்கொண்டு வரான் தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தான், உங்களோட காலில் அணியக்கூடிய செருப்புகளுடைய சப்தம் கூட உயரக்கூடாது என்றான். சப்பாத்து போட்டுக்கொண்டு வாரீங்க, செருப்பு போட்டுக்கொண்டு வாரீங்க, அடித்தடித்து நடக்க வேண்டாம். பாதையில போகும்போது காலை அடித்துக்கொண்டு நடந்தா சில பெண்கள் கால்களில் கலங்கை கட்டியிருப்பார்கள், அந்த கலங்கை ஓசை உங்களில் மறைந்திருக்கும் அழகை அந்நிய ஆண்களுக்கு தெரிய வைக்கும். அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? சூரத்து நூர் என்ன சொல்லுது? ஒரு பெண் தனக்கு மகரம் இல்லாத அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னை மறைக்கணும். சில பெண்கள் யோசிப்பாங்க, இவ்வளவு காலமும் நாம் இருந்தோம், இவ்வளவு காலமும் ஒரு முறையில வாழ்ந்துட்டோம், இப்ப எங்களை மறைச்சிருந்தால் என்ன கிடைக்க போகுது? பாவத்தை செஞ்சிட்டோம் அல்லது தவறில் இருந்துட்டோம் அல்லது ஒரு முறையில வாழ்ந்துட்டோம், இப்ப திருந்திரத்தில் என்ன அர்த்தம்? இல்லையே, அல்லாஹ் சொல்றான், இப்ப திருந்த தயாரா? நான் பழையத மன்னிக்க தயார். நீங்க இப்ப திருந்த தயாரா? இந்த நிமிடம் உங்களோட மனசில் சொல்லுடா, நான் இந்த மஜ்லிஸில் இருந்து படுதா அணிவேன், இன்றில இருந்து கபருக்கு போகும் வரைக்கும் அல்லாஹ் விரும்புகிற உடை வரும். சூரத்து நூர் சொல்லுகின்ற முறையை நான் பேணுவேன் என்று நீங்க சொல்ல தயாரா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயார். அதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன், ஈமானுள்ள மக்களை மொத்தமா தௌபா செய்யுங்க, நடந்த குற்றங்களுக்காக தௌபா செய்யுங்க. அதனால என்ன உண்டாகும்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடைவீங்க என்று குர்ஆன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பர்தா அணியறது மட்டுமல்ல, வீட்டுக்கு வெளியில போகும்போது கணவனுடைய உத்தரவு வாங்குறதும் இஸ்லாம் சொல்லும் ஒரு முறை. கணவனுக்கு தெரியாம வீட்டுக்கு வெளியில போயிடாது. ஏன்? உங்களோட கடமை, கணவனுடைய கணவன் அழைக்கும் போது அங்கு ஆஜராகிறது ஒரு பெண்ணின் மீது பரவாகும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருகிறது சொல்றாங்க, உங்களோட கணவர் வீட்டுக்கு வருகிறார், நீங்க சமையல் அறையில வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, கணவர் கூப்பிடுறாரா, சமையல் வேலையை நிறுத்துங்க, கணவர் இருக்குவாங்க. உங்களோட கடமை. கணவன் மனைவிக்கு எத்தனையோ விஷயத்துல கடமைப்பட்டிருக்கிறார். மனைவியில நாலாந்த செலவு கொடுக்கணும், மனைவிக்கு வீடு கொடுக்கணும், மனைவி தேவையான காலத்துக்கு ஒத்து போற அந்த உடுப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், தளபாடங்கள் ஏற்பாடு செய்யணும், அவளுடைய ஆசிராவை கவனிக்கணும், ஏராளமான பொறுப்புகளை கணவன் சுமந்திருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்ல போனா அவரை அவர் கவனிக்கிறதை விடவும் மனைவியின் விஷயத்தில் கணவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவளது பாரங்களை சுமக்கிறார் கணவன். அட, உங்களுக்கு கணவனின் மீது இருக்கிற ஒரே ஒரு பொறுப்பு ஒன்றுதான், என்ன தெரியுமா? அந்த கணவர் அழைக்கிற நேரம் அவரிடத்துல போறது. அந்த கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியில போறதுக்கு எந்த வகையிலும் இஸ்லாம் அனுமதிக்காது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா, வெளியில போறதல்ல, கணவன் வீட்டில இருக்கும் போது கணவனின் உத்தரவு இல்லாமல் சுண்ணத்தான நோன்பு வைக்கிறது கூட ஹராம். வரலான நோன்பு பிரச்சனை இல்ல, கணவன் வீட்டுக்குள்ள இருக்கிறார், கணவனுக்கு அனுமதி கேட்காம சுண்ணத்தான நோன்புகள் வைக்கிறது தடை. கணவன் வீட்டில் உறங்கிறார், ஆனால் கணவனோட கோவித்துக் கொண்டு வேறாக இருக்கிறியா, சுமகு வரை மலக்குகள் அந்த பெண்ணுக்கு சாகப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய லானத் தொடக்கரங்கட்டும். எதுவரை? கணவனோட முகபத்தாய் அவரோட பேசி இணைகிற வரை, அல்லது சுமகு வரை. இதனால் கணவனுடைய உத்தரவு இல்லாம வீட்டுக்கு வெளியில போறது இஸ்லாம் தடுக்குது. அத்தியாவசியத்துல போறது வேற செய்தி, திடீரென்று ஒரு நோய் வருகிறது, வீட்டில் ஒரு நெருப்பு பிடிக்குது, ஊர்ல ஒரு பயங்கரம் உண்டாகுது, அந்த நேரம் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த நேரம் இக்கட்டான கட்டம். அந்த நேரத்தில் சொல்றல, இக்கட்ட இல்லாம வளமையான காலத்தில் உள்ள கட்டத்தான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு எங்களோட பெண்களுக்கு இது கணக்கே இல்லை. உங்களோட மனசுல நீங்களே கை வச்சு கேளு பாருங்க, அனுமதியோட நான் போறேனா, அனுமதியோட தானா போறேன். என் பிரயாணங்கள் அல்லாவோட சந்தோஷத்துக்கு உட்பட்டதா? ஆண்களை போல இல்ல, பெண்களுடைய பிரயாணத்துக்கும் இஸ்லாம் முறைகளை வச்சிருக்கு. எதுக்காக? கஷ்டப்படுத்தவல்ல, அவங்க மானங்களை பாதுகாக்க. உலகத்தில் உள்ள மதங்களிலே இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை பாதுகாப்ப போல வேறு எந்த மதமும் பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கல. அதனால நான் முஸ்லிம் சரிவுல பதிவாகவே வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃலா துஸாஃபிரன் இம்ராதுன் இல்லா வ மஅஹா ஜௌஜுன் அவ் மஹ்ரமுன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு அல்லாஹ் ஒருத்தன் என்ற ஈமான் இருக்கிறோ, எங்களுக்கு கியாமத்து நாள் என்று இருக்குது, அந்த நாளில் எழுப்புவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறோ, அப்படிப்பட்ட பெண்கள் பிரயாணம் போறதாக இருந்தா கணவனோட போங்க, அல்லது மஹ்ரமோட போங்க. மஹ்ரமான ஆணும் கணவனும் இல்லாம பிரயாணம் செய்ய வேண்டாம். பிரயாணம் என்பது என்ன? ஊருக்கு வெளியில போறது, ஊரோட போர்டருக்கு வெளியில போறது பிரயாணம். கணவனோட போங்க, அல்லது மகனமான துணையோட போங்க. ஒரு சஹாபி வந்தார், முஸ்லிம் சரிகள் இருக்குது, அல்லாஹுடைய ரசூலிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுட பாதையில ஜிஹாதி செய்ய பெயர் கொடுத்திருக்கிறேன், என்ன பெயரும் லிஸ்டில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் எங்கட மனைவி ஹஜ்ஜி போக போறா, அவவோட மகரம் துணையாக போறதுக்கு யாருமே இல்லை, ஜிஹாத முற்படுத்தவா யா ரசூலல்லாஹ், மனைவிக்கு ஹஜ்ஜிக்கு துணைக்கு போகவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை இந்த தீனும் நபியும் எவ்வளவு மதிச்சிருக்கேன்னு பாருங்க. ஜிஹாதில உங்களோட இடத்தில் பதிலாக நான் வேற ஆளை போட்டுக் கொள்றேன், நீங்க மனைவியோட துணைக்கு போங்க, மனைவியை தனியாக அனுப்பாதீங்க, அவளோட மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அல்லாஹுடைய தூதர் மனைவிக்கு துணையாக ஜிஹாதில் இருந்து லிஸ்டில் இருந்து பேரை வச்சு அந்த சஹாபி அனுப்புறாங்க மனைவியோட கணவனுக்கு, இல்ல ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களை ஆழமாக சிந்திங்க. யாராவது ஒரு தரப்படி அனுமதி இல்லாம கணவன் கோவித்த நிலைமையில பிரயாணம் செய்து ஏதாவது ஒரு திடீர் விபத்து உண்டாகி மரணித்தால் அவளுடைய மரணம் பாவமான மரணம், அல்லாஹுக்கு மாற்றமான நிலையில மௌத்தாக இருக்கிறார். கியாமத்தில் அவர் அல்லாஹுக்கு பதிவு சொல்ல கடமைப்பட்ட நிலையில் அனுப்புகிறார். பாவமான பயணம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுகையிட விஷயம் ஒரு பகுதி, தன்னுடைய உடலை மறைப்பது இன்னொரு பகுதி, கணவனுக்கு கட்டுப்படுறது இன்னொரு பகுதி, பிரயாணம் போகும்போது அந்த முறைகளை தோன்றது இன்னொரு பகுதி. அதனாலதான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, பெண்கள் நாலு விஷயங்களை செஞ்சா லேசா துவர்க்கம் பிடிக்கணுமா, பெண்கள் நாலு விஷயங்களை செஞ்சா துவர்க்கத்துக்கு இலகுவாக பைத்திடலாம். ஹாக்கிமில் பதியப்பட்டிருக்கும் ஹதீஸ் ஒரு பெண் இருக்கிறா அஞ்சு நேர தொழுகையும் சரியா தொழுகிறா, தொழுக கமா இல்ல, தொழிலுமான காலத்தில் தொழுகிறா. பெண் அவளுக்கு கடமையான அஞ்சு நேர தொழுகையும் தொழுகிறா. ரமலான் மாதத்தில் நோம்பு பிடிக்க முடியுமான அந்த நாட்களில், நோன்பு கடமையான நாட்களில் ஒரு மாதமும் நோம்பு பிடிக்கிறார். மூணாவது சொன்னாங்க, கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார், கணவனுடைய ஹக்குகளை அதா செய்கிறார். நாலாவது சொன்னாங்க, தன்னுடைய ரப்புக்கு வழிபட்டு நடக்கிறார். அஞ்சு நேர சொல்லுக, ரமலானுடைய நோன்பு, கணவனை கட்டுப்பாடு, அல்லாஹுடைய கட்டளைகளை மறுக்கிறா, பாவம் செய்யறா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த நாலு விஷயங்களையும் செஞ்ச பெண்மணி நாளைக்கு மஹ்ஷர்ல எழும்பி சுவர்க்கத்துக்கு போற நேரம் அல்லாஹ் எப்படி மதிப்பான் தெரியுமா? சொல்லப்படும் அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்துல எட்டு கதவுகள் இருக்குது, எட்டும் திறந்திருக்கு, உனக்கு விரும்பின கதவுக்குள்ளால சுவர்க்கத்துக்கு போ. சுவர்க்கத்துக்கு நாங்க சொல்ற கதவால போக தெரியல. தியாகம் செய்த பெண்ணு, அழுத பெண்ணு, நோன்பு பிடித்த பெண்ணு, கணவனுக்கு கட்டுப்படுத்த பெண்ணு, ஹராத்தில் இருந்து தவிர்ந்து வாழ்ந்த பெண்ணு, எனக்கு விரும்பிய கதவால சுவர்க்கத்துக்கு போகும். உனக்கு விருப்பமான பா வழியால நீ சுவர்க்கத்துக்கு போகும் என்று சொல்லப்படும் என்று மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முக்கியமாக இப்பொழுது ஞாபகப்படுத்தப்பட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடவுங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் துனியாவிலும் ஆகிராவிலும் சுரட்சினையற்றவர்களாக, கவலைகள் அற்றவர்களாக, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். வாஆகிர்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.